நேயர்களுக்கு வணக்கம். மக்களின் ஜனாதிபதி, அணு நாயகன், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என்றெல்லாம் போற்றப்பட்ட மேதகு முன்னாள் ஜனாதிபதி பாரத ரத்னா அவுல் பக்கீர் ஜெய்னுலாப்தீன் அப்துல் கலாம் அவர்கள் 27/7/2015 அன்று 84வது வயதில் இம்மண்ணுலகை நீத்தார். இதை நாம் அனைவரும் வருத்தப்பட வேண்டிய விஷயமாக இப்பொழுது இந்தியா முழுவதும் வருத்தத்தில் ஆழ்ந்துள்ளது. இதையொட்டி அவரை குறித்த சிந்தனைகளை சிலதை நாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் வந்து எப்படி தன்னை அடையாளம் கண்டுகொள்ளணும் சமூகம் அப்படின்னு கேட்டப்போ கூட, கடைசி வரை ஆசிரியராக தான் என்னை இந்த சமுதாயம் உணர வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதற்கேற்றார் போல கடைசி நிமிஷம் வரை தனக்கு பிடித்த ஆசிரியர் தொழிலை செய்து கொண்டு, அதாவது மாணவர்களிடம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போதே அவர் உயிர் பிரிந்துள்ளது. இது வந்து எல்லோருக்கும் இது போன்று நடக்காது, அவர் ஒரு உயர்ந்த பிறவி என்பதை இது எடுத்து காட்டுகிறது. இவர் 15/10/1931 அன்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராமேஸ்வரத்தில் பிறந்தார். ராமநாதபுரத்தில் உள்ள ஸ்வாட்ஸ் உயர்நிலை பள்ளியில் தமிழ்மொழி பாடம் மூலம் இவர் கல்வி பயின்றுள்ளார். அதற்கு பிறகு திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் படிப்பை முடித்த பிறகு மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் விமானியல் பட்டம் பெற்றுள்ளார். வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் பயிற்சி பெறாமல் முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே பயின்று முன்னேறிய ஒரு விஞ்ஞானி இவர். 1958 டிஆர்டிஓ அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதிலும் மற்றும் 1962 இஸ்ரோவில் திட்ட இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார். இவரின் முக்கிய படைப்பு என்று பார்த்தால் ரோகிணி செயற்கைக்கோளை விண்வெளியில் செலுத்த SLV-3 ஏவுகணையை இவர் உருவாக்கியுள்ளார். மேலும் 1998 பொக்ரானில் நடத்தப்பட்ட அணு ஆயுத சோதனை மூலம் இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்தவர். இவர் பள்ளி பருவத்தில் இருக்கும்போது ஒரு முறை வகுப்பு மாறி நுழைந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு ஆசிரியர், நீ எல்லாம் வகுப்பையே சரியாக கண்டுபிடிக்கலையே, நீ எல்லாம் என்ன படித்து பண்ண போகிற அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. அதுதான் அவருடைய வாழ்க்கையே ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதாவது திருப்பு முனையாக அமைந்துள்ளது. அதன் பின்னர் அவர் மிகவும் முயன்று படித்து விஞ்ஞானியாகும் அளவுக்கு முன்னேறியுள்ளார். இவர் ஒரு தமிழர், தமிழின் பெருமையை உலகுக்கு எடுத்து சொன்னவர் என்பது நம்மெல்லாம் வந்து மிகவும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். பாரத ரத்னா, பத்மபூஷன் போன்ற உயரிய விருதுகளை பெற்றுள்ளார். இவர் நிறைய விஷயங்களில் முதன்மையானவர், அதாவது முதன் முதலில் அரசியல் கட்சி சாராத ஒரு குடியரசுத் தலைவர், முதன் முதலில் விஞ்ஞானி குடியரசுத் தலைவராக ஆகியுள்ளார். அதே போன்று முதன் முதலில் திருமணமாகாத ஜனாதிபதி இவர், முதன் முதலில் இமயமலையில் உள்ள சியாச்சின் பனிமலை எல்லையில் உள்ள உலகின் உயரமான போர்க்களத்திற்கு சென்ற பெருமையுடைய ஜனாதிபதி, முதன் முதலில் நீர்மூழ்கி கப்பலிலும் பறக்கும் சுகோய் ரக விமானத்திலும் பயணித்தவர் என்ற பெருமையுடையவர், முதன் முதலில் மாணவர்களை சந்தித்து அவர்களை கனவும் காணும்படி தூண்டி அவர்களை நாட்டு முன்னேற்றத்தில் பங்கேற்க செய்ய வேண்டும் என்பதில் குறிப்பாக இருந்த ஜனாதிபதி, அதே போன்று முதன் முதலில் எவ்வித பரிசுகளும் அன்பளிப்புகளும் பெறாமல் 2 பெட்டி புத்தகத்துடன் குடியரசுத் தலைவர் மாளிகையை விட்டு சென்றவர் என்ற பெருமைக்குரியவர். அவர் வந்து, வெற்றி பெற்றவர்களை பார்க்காதீர்கள், தோல்வியடைந்தவர்களை பாருங்கள், அப்போதுதான் நாம் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்று அடிக்கடி கூறுவார். தூங்கும்போது வருவது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்று கூறியுள்ளார். இளைஞர்களின் எழுச்சி நாயகராக திகழ்ந்ததற்கு இவ்வாறு அவர் கூறிய கருத்துக்கள் தான் மிகவும் முக்கியமாக அமைந்துள்ளது. சமுதாய முன்னேற்றத்திற்கு தாய், தந்தை மற்றும் ஆசிரியர் ஆகியோரின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தி வந்துள்ளார். கடைசி பயணத்தின் போது கூட குருதாஸ்பூர் கலவரம், நாடாளுமன்ற பணிகள் முடக்கம் போன்ற விஷயங்கள் குறித்து கவலையடைந்து பேசியுள்ளார். ஒரு பாதுகாவலர் நின்று கொண்டே பயணித்தது குறித்து கூட வருத்தம் அடைந்துள்ளார். அவரிடம், என்னால் தானே உங்களுக்கு இந்த நிலைமை என்று மிகவும் வருத்தத்துடன் கூறியுள்ளார். அந்த அளவுக்கு இலகிய மனம் படைத்தவர். மரக்கன்றுகள் நற்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பது, நதிகள் தேசியமயமாக்கப்பட வேண்டும் போன்ற உயரிய சிந்தனைகளை கொண்டவராக திகழ்ந்துள்ளார். அக்னி சிறகுகள், இந்தியா 2020 பொற்காலத்தை நோக்கி ஒரு பார்வை போன்ற புத்தகங்கள் இவர் எழுதியதில் முத்தாய்ப்பானவை. இவற்றின் மூலம் மாணவர்களின் சிந்தனையை வளர்த்தவர். இறந்தவர்களுக்கு பொதுவாக எல்லோருக்கும் தெரியும் ஆர்ஐபி என்று சொல்லுவார்கள், அதாவது ரெஸ்ட் இன் பீஸ் என்று. இது முகநூலில் பார்த்தால் அனைவரும் அதை ரிட்டர்ன் இஃப் பாசிபிள் அப்படின் தான் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து எல்லாருமே அவரை வந்து ரெஸ்ட் இன் பீஸ்னு யாருமே சொல்லலை, திரும்பி முடிந்தால் வாருங்கள் என்று அனைவரும் அறைகூவல் விடுத்துள்ளனர். அந்தளவுக்கு அனைவரின் மனதிலும் ஆழமாக பதிர்ந்த ஒரு நபராக திகழ்கிறார். 10 நாட்களுக்கு முன்பு கூட வந்து தனது ஆசிரியரை சந்தித்து விட்டு சென்றிருக்கிறார். அந்தளவுக்கு ஆசிரியர் தொழிலிலும் ஆசிரியர்கள் மீதும் பற்று வைத்த சிறந்த மாணவராக இருந்துள்ளார். ஐரோப்பாவில் முதன் முதலில் அவர் உரையாற்றும் போது, ஜனாதிபதியாக அங்கு சென்று உரையாற்றும் போது, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புறநானூற்று பாடலை கூறி முத்திரை பதித்துள்ளார். அந்த ஜனாதிபதி வந்து மிகவும் புகழ்ந்து பேசியிருக்கிறார், இது போன்ற உரையை நாங்கள் இதுவரை எங்கள் நாடாளுமன்றத்தில் கேட்டதே இல்லை என்று எந்த அளவுக்கு சிறப்பாக பேசியிருக்கிறார். இவர் வந்து பிறப்பது சம்பவமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று ஒரு கொள்கையை வைத்து அதன்படியே வாழ்ந்து காட்டி சென்றுள்ளார். ஏனால் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் இந்தியாவின் தலைமை குடிமகனாக ஆகும் அளவுக்கு உயர்ந்து நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். இன்னொரு முக்கியமான குணம் பார்த்தோம் என்றால், இவர் வந்து தமிழின் மீதும் திருக்குறள் மீதும் அதிக ஈடுபாடு உள்ளவர். எங்கு சென்றாலும் திருக்குறளிலிருந்து மேற்கோள்கள் காட்டி பேசும் பண்பு கொண்டவர். அதேபோல் பகவத்கீதை குரான் என்று இரண்டையும் வந்து சமமாக மதிக்கும் அளவுக்கு மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவராக விளங்கியவர். இவர் வந்து 40 டாக்டர் பட்டங்களை பெற்றுள்ளார். நம்மளுடைய வேளாண் பல்கலைக்கழகமும் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்து சிறப்பித்துள்ளது. அதிகாலை விழித்து 1 மணி வரை நாட்டு முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளாக வைத்து கொண்டு உழைத்தவர். இவர் இப்போ பார்த்தா லீட் இந்தியா 2020 அப்படின்னு ஒரு இயக்கத்தை வந்து வச்சுருக்காரு. அதில் நம்முடைய நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் 5 பேர் வந்து மாஸ்டர் ட்ரெய்னர்ஸ், அதாவது பயிற்சியாளர்களாக பயிற்சி பெற்று அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் மூலம் பல்வேறு பள்ளிகளில் சென்று அங்குள்ள மாணவர்களை தனித்திறமைகளை வளர்க்கும் இயக்கமாக அந்த லீட் இந்தியா 2020 என்பது செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் அவர்கள் வந்து மாணவர்களே வந்து எதிர்காலத்தில் சிறந்த சக்தியாக உருவெடுக்க முடியும் என்ற சிந்தனையும் மற்றும் தொலைநோக்கும் பார்வையும் நமக்கு நன்றாக விளங்கும். அடுத்தது பார்த்தால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை குறித்து மிகவும் தொலைநோக்கு சிந்தனை கொண்டவர். 100 கோடி மரங்கள் நட்டு நம் நாடை முன்னேற்ற வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டுள்ளார். பசும்புலரி என்கிற ஒரு திட்டத்தை கோவையில் 2011 அக்டோபர் 15 அன்று தனது 80வது பிறந்த நாளில் துவக்கி வைத்துள்ளார். அதன் மூலம் மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கும் பணிகளை செய்து வருகின்றனர். உணவில் ஜீவகாருண்யம், எளிமை, அனைத்து உயிர்களையும் நேசிக்கும் பண்பு, நாட்டுப்பற்று, ஏழ்மையிலும் நன்னடத்தை ஆகியவை அவர்களின் அடையாளங்கள். இப்பொழுது அவர் இறந்தபோது நாம் வந்து அவருக்கு உண்மையாக அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று நினைத்தோமானால், அவர் 2020 இந்தியா வல்லரசாக வேண்டும் என்ற அந்த கனவை நோக்கி அனைவரும் உழைக்க வேண்டும். அதுவே நாம் அவருக்கு செய்யும் மிகப்பெரிய அஞ்சலியாக இருக்க முடியும். இல்லையென்றால் நாம் வெறுமனே பேசிவிட்டு செல்வதில் எந்த அர்த்தமும் இருக்காது. அதனால் இந்தியா வல்லரசாக வேண்டும் என்ற அவரின் கனவை நனவாக்க அனைவரும் 1 கோடி முயற்சி செய்வோம் என்று உறுதியேற்க வேண்டும். நன்றி.